நாங்கள் உம்மோடு வாழ்ந்திருக்க, உமக்காக
வாழ்ந்திருக்க,
உம்மோடு நடந்திருக்கோம். உம்முடைய பலத்தை எங்களுக்கு தாங்காண்டவரே, பொல்லாத இந்த உலகத்திலே உண்மையாய் உம்மோடு வாழ்ந்து உம்முடைய இருதயத்துக்கு பிரியமானவர்களாய் வாழ்ந்து உம் சித்தத்தை நிறைவேற்ற உம்முடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க ஒவ்வொருவருக்கும் நீர் பலம் தர வேண்டும் என்று மன்றாடு. பரிசுத்தாக எங்களோடு இடபடி, எங்களுக்குள்ளே கிரியை செய், ரூபாபெரும் மாற்றம் எங்கள் வாழ்விலே காணப்பட தயவு செய்து நீ கிரியை செய்ய முடியும் என்றான். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வது நல்ல பிதாவே. ஆமே. உட்காரம் இவ்வளவு ஹாலிடேஸ் ஆலோவாக இருக்கப்படியால் வளர்ந்தவள் விடுமுறைக்காக கடந்த போருக்காக இருந்தாலும் விடுமுறையே இல்லாத ஒரே ஒருவர் நம்முடைய ஆண்டவர்
தான்.
நம்மோடைய எப்போது பெறுகிறவர் கர்த்தராகிய இயேசு நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். ஒரு வாரத்துக்கு முந்தின ரெண்டு வாரம் கேடாவில் நம்பிக்கையின் வாசல் திரு சுவையில ரெண்டு வாரங்கள் கத்திர உலகத்து செய்த அதில் வாக்கிங் வித் ஜீசஸ் இயேசுவோடு நடக்கிறது அனுதினமும் ஆண்டவர் இருக்கின்ற தளத்தில் ரெண்டு நாட்கள் தொடர்ந்து கிட்டத்தட்ட 11 மணித்தாலும் அந்த டாபிக்ல பேசினேன். சபையில் பல நாட்டோட வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தார்கள். கத்தோட லாபத்துக்கு பைபிள் நாட்டு மத சீரியஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கு. அதை விட ஊழியர்களுக்கு என்று பொறுப்பு கூட்டங்கள் வைத்தோம். அதை விட குடும்பங்களுக்கு என்று கூட்டம் வைத்தோம். சீசத கூட்டங்கள் வைத்தோம். அதை விட ரேடியோவிலும் அவனோட வசனத்தை பேச. ஸோ யாராவது போய் இந்த ஊழியர்களை செய்த இடங்களிலே எனக்காக குடும்பத்துக்காகவும் செபித்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய நாமத்தில் நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஆண்டவர் தம்மை உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஜெபங்களுக்கு பலன் உண்டு. ஆண்டவர் தம்மை உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஸோ அங்கே நான் ரெண்டு நாட்கள் 11 படத்தில் கிட்டத்தட்ட பேசுகிற அந்த சப்ஜெக்ட் வாக்கிங் வித் ஜீசஸ் இயேசுவோடு நடக்கிறது என்கிற தளத்தில் அதை செய்ய ஒரு இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள சுருக்கமாக பேச வருமது. அவரை தயவு செய்து நீங்கள் தேவையான வார்த்தையை கேட்டு அதற்கு ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும் என்று ஆண்டோர் நாமத்தில் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யாக்கோபு முதலாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், அல்லாமலும் உங்களில் ஒருவர் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாமல் இருந்தால் அவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான் என்று சொல்றேன். அப்படி அர்த்தமில்ல, ஒருவன் தேவனுடைய வசனத்தை கேட்டாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டாலும் தேவனுடைய வசனத்தை கேட்டாலும் அதன்படி செய்யாமல் விட்டால் அதன்படி வாழாவிட்டால் அவன் தன்னைத்தானே ஏமாற்றுகிறான் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்றது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கவர்களாக மட்டுமல்ல, கேட்கிற தேவனுடைய வசனத்துக்கு நம்மை நாம் ஒப்புக் கொடுக்கணும். அதன்படி வாழ நம்மை சப்மிட் பண்ணணும். அதுவே தேவது உண்பாக வரி மகிமையும் பிரியமாக இருக்கிறது. அவனுடைய தாமத்துக்கு பயமிட்டாலும் செய்தாலே அனுதினமும் ஆண்டவரோடு அல்லது அனுதினமும் இயேசுவோடு என்ற தலைப்பில் நான் உங்களோடு தேவனுடைய செய்தியை பேச விரும்புகிறேன். பல ஏற்பாட்டில் ஏனோக்கு என்கின்ற பரிசுத்தவரை நாம் தேவனுடைய மனுஷன் நாம் பார்க்கிறோம். அவன் கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரை குமாரத்திகளை பெற்றான் அப்படின்னு எழுதப்பட்டது. 300 ஆண்டுகள் தேவனோடு சஞ்சரித்து குமாரனையும் குமாரத்திகளை பெற்றான். அப்படின்னு அர்த்தம் இல்லை, 300 ஆண்டுகள் அவன் தேவனோடு வாழ்ந்திருக்கிறான், தேவனோடு நடந்திருக்கிறான், தேவனோடு சஞ்சரித்திருக்கிறான், தேவனுடைய குரலை கேட்டிருக்கிறான். ஒரு வருஷத்துக்குள்ள, ரெண்டு வருஷத்துக்குள்ள 300 ஆண்டுகள். இவனை கவனிங்க. இப்ப ஏனோக்கு பார்த்து கேட்டால் அவர் சொல்லுவாரு, ஹலோ, ஏனோக்கு பார்த்து அவர் சொல்லுவாரு, தேவனோடு நடக்க, ஆண்டவரோடு நடக்க, தேவனோடு சஞ்சரிக்க குடும்ப வாழ்வு எனக்கு ஒரு தடையே இல்லை என்று அவர் சொல்லுவார். என்னவா அவர் என்ன சொல்லுவார், தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டு இருந்து குமாரன் குமாரத்தியனை பெற்றான் அப்படின்னு. பொறுத்தவரையில் தேவனோடு வாழ, தேவனோடு சஞ்சரிக்க, தேவனோடு நடக்க குடும்ப வாழ்வு ஒரு தடையே இல்லை, தடையில்லை. நாமும் தேவனோடு வாழவும், தேவனோடு சஞ்சரிக்கவும், தேவனோடு நடக்கவும் நம்முடைய குடும்ப வாழ்வு ஒரு தடையாக இருக்கவே கூடாது, இருக்கவே கூடாது. இதை குறித்து விவரித்து சொல்றது விரும்பல, ஆனால் சத்தியத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்றேன். தேவனோடு நடக்கிறதுக்கு, தேவனோடு சஞ்சரிக்க, தேவனுடைய குரலை கேட்க குடும்ப வாழ்வு ஒரு தடையில், சஞ்சரிக்க வேண்டும் என்ற அர்த்தம் என்ன என்று சொல்லி இதை கவனிக்க. சில ஆண்டுகளுக்கு முன்பாக பத்திரிகைகளே ஒரு செய்தியை நான் பார்த்தேன். அது என்னவென்றால், ஸ்பேஸ்ல, அதாவது விண்வெளியில், ரெண்டு விஞ்ஞானிகள் அஞ்ஞானிகளாக போனார் விண்வெளியில ஆராய்ச்சி செய்யறதுக்காக. ஆனால் அவர்கள் திரும்பி வரும்போது விஞ்ஞானிகளாக வந்தார். ஒருவருடைய பேர் சார்ல்ஸ் டியூக். ரெண்டு பேர் ஸ்பேஸுக்கு போனார். தேவனை ஏற்றுக்கொள்ளாத நடந்து கொண்டு இருக்கும் போது, அங்கே ஆராய்ச்சி செஞ்சு கொண்டிருக்கும் போது, அண்டுபடியிலே அவர்கள் கண்ட காட்சிகள் அங்கே அவர்களை சிந்திக்க வைக்க. ஸ்பேஸ்ல, அதாவது சந்திரன்களை வைத்து, ஆண்டவர் இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக, ஆண்டவராக ஏற்றுக்கொண்டார்கள். திரும்பி வந்தார்கள் பூமிக்கு. பத்திரிகையாளர்கள் அவர்கள் போய் கேள்வி கேட்டிருக்காங்க, இன்டர்வியூ பண்ணிருக்கான், அவர் கொடுக்கிற சாட்சி என்ன தெரியுமா? ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ் வென் ஐ வாஸ் ஹியரிங் தட் ஸ்டேட்மென்ட். அவர் சொன்னா, ஆயிரம் நாள் நான் சந்திரனில் நடக்கிறதை பார்க்கலாம், இந்த பூமியில ஒரு நாள் இயேசுவோடு நடக்கிறதை நான் பாக்கியம் என்று கருதுகிறேன் என்றார். ஆயிரம் நாள் சந்திரன் நடக்கிறதில் பார்க்கலாம், இந்த பூமியில ஒரு நாள் இயேசுவர் நடக்கிறது நான் பாக்கியமா கருதுறேன் சொல்லி அந்த விஞ்ஞானி சொல்றார். எனக்கு அருமானவர்களே, சஞ்சரிக்கிறது என்றால் ஆண்டவரோடு வாழுகிறது என்று அர்த்தம். சஞ்சரிக்கிற சொன்னால் தேவனோடு நடக்கிறது அர்த்தம். தமிழிலே ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் எழுதப்பட்டிருக்கு. ஆனா ஆங்கிலத்திலே ஹி வாக் வித் காட் அப்படின்னு எழுதப்பட்டு, அவர் தேவனோடு நடந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நானும், தேவன பிள்ளைகளாகிய நாமும் ஆண்டவரோடு நடக்க, இருந்துட்டு ஒரு நாள் அல்ல, வாரத்தில் ஒரு நாள் அல்ல, அல்லது ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அல்ல இயேசுவோடு நடக்கிறது, ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரோடு வாழணும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு நடக்கணும், ஒவ்வொரு நாளும் தேவனோடு சஞ்சரிக்கணும். அதுதான் மெய்யான கிறிஸ்தவ வாழ்வு. உடனடிவில் ஆண்டவர் விட்டுட்டு ஏதோ ஒரு நாள் நாம அவ்வப்போது ஆண்டவரிடத்தில் போய் போய் கட்டாவின்னு சொல்லி கூப்பிடுறதெல்லாம், ஜெபிக்கிறதெல்லாம், ஆண்டவர் பேரதெல்லாம் ஒரு உண்மையான ஒழுங்கான கிறிஸ்தவ வாழ்வே அல்ல. அவர் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அனுதினமும் ஆண்டவரோடு வாழுகிற ஒரு ஆழமான அர்ப்பணிப்புக்குள்ள வரணும், வரணும், வரணும். The people are coming to the church, but they don't have a real fellowship with God, but they believe in God. சபைக்கு வருகிறார், ஆனால் தேவனோடு ஒரு நெருக்கமான உருக்கமான உறவுக்குள்ள வரணுமே, அதுவெல்லாம் முக்கியம். ஏனோக்கு தேவனோடு நடந்தார், சஞ்சரித்தான் எழுதப்பட்டு, குடும்ப வாழ்வு தேவனோடு நடக்கிறதுக்கு அவனுக்கு தடையாக இருக்குது. அது இன்றைக்கு நம்ம குடும்பங்களை காரணம் காட்டி தேவனோடு வைத்திருக்கிற உறவுல, தேவனோடு நடக்கிறதுல, தேவனோடு சஞ்சரிக்கிறதுல ஒரு பாதிப்பை, ஒரு இடைவெளியை கொண்டு வராதபடி நாம் காத்துக்கொள்வது மிக மிக அவசியம். அங்கே போனால் அடுத்த பரிசுத்தவா யார் தெரியுமா?
நோவா. உலகமே உலகம் முழுவதும் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து உலகமே தேவனை மறந்து அக்கிரமத்தில் புரளுகிற நேரத்தில் தனியொரு மனிதனாய் தேவனுக்கு இந்த தலை நிபந்தான் அந்த தேவ மனுஷன். உலகம் முழுவதும் பாவத்தில் புரளுது, தேவனை மறந்து வாழுது, ஆனால் தனியொரு மனிதனாக நோவா தேவனுக்கு இந்த தலை நிபந்தனைக்கிறார். அவனுக்கு ஒரு சபை இருக்கல, அவனுக்கு ஒரு ஃபெலோஷிப் இருக்கல, அவனுக்கு ஒரு போதர் இருக்கல. ஆனா இன்றைக்கு இருந்த இதே பிசாசு அன்றைக்கு அவனுடைய காலத்திலும் இருந்திருக்கான். ஆனால் வட்ட பைபிள் சீஸ் நோவா தேவனோடு சஞ்சரித்தான் அப்படின்னு எழுதப்பட்டு ஹி வாக் வித் காட் அப்படின்னு எழுதப்பட்டு நோவா தேவனோடு நடந்திருக்கிறான். உலகம் முழுவதும் பாவத்தில் புரண்ட போதும் அவன் மாத்திரம் தேவனோடு நடந்திருக்கானே பார், அவன் மாத்திரம் தேவனோடு சஞ்சரித்திருக்கான், அவன் மாத்திரம் தேவனோடு உறவாடி இருக்கான், அவன் மாத்திரம் தேவனோட குரலை கேட்டிருக்கிறான். ஆகவேதான் தேவன் வந்த அந்த மிகப்பெரிய அழிவில் இருந்து அவனே அவன் குடும்பத்தை காப்பாற்றினார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே நோவாவை கேட்டால் உலகம் முழுவதும் பாவத்தில் புரண்டாலும் நான் தேவனோடு நடக்கிறதுக்கு எனக்கு தடை இல்லைன்னு சொல்லுவார். ஆனா இன்றைய சில நவீன விசுவாசிகள் என்ன சொல்றாரு தெரியுமா, இந்த உலகம் பாவம் நிறைந்ததாக இருக்கிறது, இந்த தேசத்துல பாவம் பெரிய இருக்கிறது, நான் வாழுகிற சூழ்நிலை பாவமாக இருக்கிறது, வேலை செய்யறதுல பாவம், ஸ்கூலில் பாவம், வெளியில் வந்தால் பாவம், ஆகவே அவ்வப்போது சில பாவங்களை செய்கிறேன் என்று சொல்லி தங்களை தாங்களே தேற்றிக் கொள்கிறவர்களும் உண்டு. ஆகவே தேவனுடைய மனுஷனே, தேவனுடைய மனுஷியே, உன்னை நீ ஏமாற்றாமல் தேவனுடைய வசனத்துக்கு நீ வளைந்து கொடுக்க வேண்டும் என்று சத்தியத்தின்படி உண்மையாக நான் உனக்கு சொல்லுகிறேன். உலகம் முழுவதும் பாவத்தில் புரண்டாலும் நீ ஆண்டவரோடு நடக்கணும். உலகம் முழுவதும் பாவத்தில் இருந்தாலும் நீ தேவனோடு சஞ்சரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறாய். தேவன் தன்னோடு வாழ, தன்னோடு சஞ்சரிக்க, தன்னோடு நடக்கிற ஒரு உன்னதமான உயர்ந்த வாழ்வுக்கு ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு தேவன் உன்னை அழைத்திருக்க நாம் இந்த உலகத்தோடு ஒத்து போறது சரியா? ஏ நோக்கி தேவனோடு நடந்திருக்கிறார், நோவா தேவனோடு நடந்திருக்கிறார், இவர்கள் மறித்தும் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிற மகா பரிசுத்தவான்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு எஞ்சி இருக்கிற அல்லது மீஞ்சி இருக்கிற இந்த நேரத்தில் ஹவு டு வாக் வித் ஜீசஸ், இயேசுவோடு எப்படி நடக்கிறது என்று சொல்லி ஐந்து காரியங்களை நான் வைக்கிறேன். தயவு செய்து இவைகளை சிந்திங்க. எப்படி அனுதினமும் ஆண்டவரோடு வாழுகிறது, எப்படி அனுதினமும் தேவனோடு சஞ்சரிக்கிறது, எப்படி தேவனோட குரலை கேட்கிறது என்கிறது குறித்து ஐந்து முக்கியமான குறிப்புகளை நான் சொல்ல போறேன். தயவு செய்து உங்களுடைய அறிவுக்கு அல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கைகூட நடக்க நான் தேவனுக்கு முன்பாக பேசுகிறேன். தேவனோடு ஆண்டவர் இயேசுவோடு நடக்கிறது எப்படி என்று ஐந்து காரியங்கள். ஆண்டவர் இயேசுவோடு நடக்க இருக்கிற தடைகள் ஐந்து காரியங்கள். ஆகவே இயேசுவோடு நடக்கணும், இயேசுவோடு நடக்க இருக்கிற தடைகள் என்ன என்பதை நாம் ரெண்டு பக்கத்தையும் நாம் சீதூக்கி பார்த்துட்டால் நாம் தலை நிமிர்ந்து இந்த உலகத்திலே ஆண்டவர் இயேசுவோடு வாழ முடியும். உலகத்தில் பாவம் பெருகினாலும், தேசத்தில் பாவம் பெருகினாலும் நீ ஆண்டவரோடு நடக்க முடியும், நீ ஆண்டவருக்காக வாழ முடியும், நீ தேவனோடு சஞ்சரிக்க முடியும், அனுதினமும் இயேசுவோடு நீ நடக்க முடியும், அனுதினமும் நீ இயேசுவோடு வாழ முடியும். இருந்துட்டு ஒரு நாள் அல்ல, அல்லது ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு நாளும் we have to walk with Jesus every day. God is calling you. எப்படி ஆண்டவர் இயேசுவோடு நடக்கிறது, எப்படி தேவனோடு சஞ்சரிக்கிறது, எப்படி தேவனோடு நெருக்கமாக வாழுகிறது, ஐந்து குறிப்புகள் சொல்லுறேன். தயவு செய்து கேளுங்கள், மனதில் வையுங்க, ஒப்புக்கொடுங்க, வாழுங்க. கர்த்தர் உங்களுக்கு பலத்தையும் கிருபையும் தந்தருவாரா? ரைட். இயேசுவோடு நடக்கு. நம்பர் ஒன், பாவத்துக்கு விலக்கி உங்களை பாதுகாத்துக்கொள்ளும். பாவத்துக்கு விலக்கி உங்களை பாதுகாத்துக்கொள்ளும். எனவா பாவத்தில் இருக்கிற மனுஷன் அல்லது பாவம் செய்கிற மனுஷன் தேவனோடு நடக்கவே முடியாது, தேவனோடு நெருங்கவே முடியாது. ஆண்டவரோடு இருக்கிற அந்நியோன்யத்தை, தேவனோடு இருக்கிற உன்னதமான உறவை உடைக்கிறது பாவம். ஆகவே நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாய், ஒருவேளை ஊழியம் செய்யலான்னு அதையெல்லாம் சொல்ல வரல. ஹலோ, நான் அதை எல்லாம் குறிப்பிடுவதில்லை. நான் இப்ப சொல்லுற காரியம், நீ அனுதினமும் இயேசுவோடு நெருக்கமாக நடக்கணும். ஒரு பிரயாசத்தை நான் அறிந்திருக்கிறேன், ஆனால் நீ ஆதையிலே கொண்டு வந்த அன்பை விட்டு விட்டாய் என்று உண்மையில் எனக்கு ஒரு குறை என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆண்டவர் இயேசுவை நம்பலாம், ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கலாம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கலாம், அந்நிய பாசைகளை பேசலாம், வரங்களை ஒப்புரைப்படலாம், அவைகளெல்லாம் நான் சொல்லல. பட் வாட் ஐ அம் சேயிங், நீ அனுதினமும் இயேசுவோடு நடக்கிற ஒரு நெருக்கமான உருக்கமான உறவுக்குள்ள கடந்து வர வேண்டும் என்று ஆண்டவருடைய நாமத்தில் நான் அவனை அழைக்கிறேன். பாவம் நம்முடைய வாழ்வில் இருக்கும் வரைக்கும் பரிசுத்த தேவனோடு நாம் நடக்க முடியாது. பாவம் நம்முடைய வாழ்வில் இருக்கும் வரைக்கும் ஆண்டவருடைய குரலை நீ கேட்க முடியாது. பாவம் நம்முடைய வாழ்வில் இருக்கும் போது நீ ஆராதிக்கலாம், ஆனா ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீ அனுபவிக்க முடியாது. பாவம் நம்முடைய வாழ்வில் இருக்கும் போது நீ ஜெபிக்கலாம், ஆனா தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றுக் கொள்ள முடியாது. பாவம் நம்முடைய வாழ்வில் இருந்தாலும் ஊழியம் செய்யலாம், ஆனாலும் நீ கனிகளை காண முடியாது. ஏனென்றால் தேவக்கரம் அங்கே கிரியை செய்யாது. ஆகவே என கருமான தேவனுடைய ஜனமே, அனுதினமும் நாம் ஆண்டவர் இயேசுவோடு வாழ வேண்டும். பொல்லாத இந்த உலகத்திலே ஆண்டவருக்கென்று உண்மையாக உத்தமமாக அனுதினமும் வாழ ஆண்டவர் இயேசு உன்னை அன்போடு அழைக்கிறார். ஆகவே முதலாவது நீ ஒன்று செய்ய வேண்டும் என்னவென்றால், பாவத்தில் இருந்து விலகி உன்னை பாதுகாத்துக் கொள்ள உனக்கு தெரியணும். படி 1 யோவான் 5:18. கம் குயிக்லி பேச எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. 1 யோவான் 5:18 எல்லாம் திருப்புங்க. ஓபன் யுவர் பைபிள், ஓபன் யுவர் ஹார்ட் அண்ட் ப்ளீஸ் ரிசீவ் தி வேர்ட். லெட் அஸ் ரீட். படி படி.
தேவனால்
பிறந்த எவனும் பாவம் செய்யார். முதல்ல உங்களுக்கு தெரியணும், நீங்களும் நானும் தேவனாலே பிறந்த, we have born by God according to the scripture. வேதத்தின்படி சத்தியத்தின்படி நாம் எல்லோரும் தேவனாலே பிறந்திருக்கிறோம். நீங்க யோவான் சுவிசேஷம் 1:13 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சத்தியத்தை விளங்கிக் கொள்ள முடியும். அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள் அப்படின்னு அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. யார் தேவனா பிறந்தவர்கள் நீங்க அதை பார்த்து வாசிக்கொள்ளுங்க. இப்பொழுது நமக்கு நேரம் அவை நாம் வேதம் சொல்லபடி தேவனாலே நாம் பிறந்திருக்கிறோம். அப்ப தேவனாலே பிறந்தவர் என்ன செய்வாரா? பாவம் செய்யார். படி படி படி.
தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம்.
தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம்.
தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான்.
தேவனால் பிறந்த அதுதான் முக்கியம். தேவனால் பிறந்த எவனும் தன்னை காக்கிறான்.
பொல்லாங்கான் அவனை தொடான்.
தொடா தொடா. தேவனால் பிறந்து நல்ல வினைகளுக்கு பிளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ வாட் ஐ அம் சே. தேவனாலே பிறந்து தன்னை காத்துக் கொள்ளுகிற ஒரு தேவனுடைய மனுஷனை மனுஷியை பிசாசு தொடவே முடியாது. டு யூ நோ தட்? டு யூ நோ தட்? ஹலோ. தேவனாலே பிறந்து தேவனுக்குள்ளே தன்னை காத்துக் கொள்ளுகிற ஒரு தேவனுடைய மனுஷனையோ மனுஷியோ பிசாசு தொடவே முடியாது, தொடவே முடியாது. ஆனால் நாம பிசாசுக்கு இடம் கொடுக்கும் போதுதான் பிரச்சனை வரும். அப்ப நம்ம இங்கு என்ன படிக்கிறோம்? தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறார். ஹலோ. தேவனால பிறந்து ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற பரிசுத்தன் அபிஷேகத்தை பெற்ற உங்களுக்கு நான் சொல்ற ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், உங்களை காத்துக்கொள்ள உங்களுக்கு தெரியணும். மற்றவரை காக்கிறது அடுத்தது, ஆனா முதலாவது உன்னை நீ காத்துக்கொள்ளணும். சிலருக்கு தங்களை காத்துக்கொள்ள தெரியாம அடுத்தவர்களை காக்கிற பணியில் ஈடுபடுவார். உன் பறந்து வரிந்த நல்ல நோக்கத்துக்காக சோதரம், ஆனா முதலாவது உன்னை காத்துக்கொள்ள உனக்கு தெரியணும். உண்ட ஆத்மா முதலாவது தேவனுக்கு முக்கியம். நீதிமொழி நாம் பார்க்கிறோம், ஆத்மா அறிவில்லாமல் இருக்கிறது நல்லதல்ல அப்படின்னு எழுதப்பட்டு. மனுஷனுக்கு எல்லா அறிவும் இருக்குது, ஆனா தன் ஆத்மாவை காத்துக்கொள்ள அறிவு தான் ரொம்ப பூவராக. தேவனால பிறந்தவன் தன்னை காக்கிறான். ஆகவே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும், ஹலோ, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பாவத்துக்கு விலக்கி தன்னை பாதுகாத்துக் கொள்ள அவனுக்கு தெரியணும். அவனுக்கு தெரியணும், உனக்கு தெரியணும், உன்னை பாதுகாத்துக் கொள்ள, உனக்கு தெரியணும், உன்னை பாதுகாத்துக் கொள்ள. Somebody can help you. யாராவது ஒரு சிலர் உனக்கு உதவி செய்யலாம், ஆனா உங்க ஆத்மாவும் நீ தான் காத்துக் கொள்ளும். நீ தான் தேவனுக்கு முன்பாக தனிப்படுவது நீங்க போற. உனக்காக யாராவது ஜெபிக்கலாம், யாராவது உனக்கு புத்தி சொல்லலாம், ஆனா உன் ஆத்மாவை நீ காத்துக்கொள்ளணும், பாவத்துக்கு விலக்கி உன்னை காத்துக்கொள்ளணும். ஏன்னா நீ தேவனால பிறந்திருக்கிறாய். ஒரு காலத்திலே நாம் பாவத்துக்குள்ள இருந்தோம், ஆனா இன்றைக்கு அதிலிருந்து இயேசுவின் நாமத்திலே நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நாம காத்துக்கொள்ளணுமே, பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள்ளணுமே, தேவன் தந்த அழைப்பை காத்துக்கொள்ளணுமே. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் நம்மை காத்துக்கொள்ள கவனமாக இருக்கும். 4:23 நீதிமொழிகள் படிங்க. நீதிமொழிகள் 4:23 விளையாடுங்க. 4:23
நீதிமொழிகள்
காவலோடும் இருதயத்தை
காத்துக்கொள்.
ஏனென்றால் அங்கு இருந்துதான் என்ன ஜீவ ஊற்று. அப்ப ஜீவ ஊற்று நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்பட வேண்டுமாக இருந்தால் நாம் தேவ பிள்ளைக்கு நாம் என்ன செய்யணும், நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ளணும். தங்கச்சி, உங்க இருதயத்தை நீ தான் காத்துக்கொள்ளணும். அக்கா மாறு, உங்க இருதயத்தை உங்க புருஷமா காத்துக்கொள்ளல. அண்ண மாறு, உங்க இருதயத்தை உங்க மனைவி மாதிரி காக்க முடியாது. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். எங்கேயாவது பிசாசுக்கு திறந்து கொடுக்கிறாரு, ஏதாவது ஒரு சின்ன இடைவெளி இருந்தால் போதும் உள்ளே வந்துருவான், வாழ்விலே மீய்வானம் பிசாசு. ஆகவே எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், ஆகவே பொல்லாங்கன் பிசாசு அவனை தொடான் என்று வேதத்தில் நாம் தெளிவாய் பார்க்கிறோம். ஆகவே என்ன கவனிங்க, உங்களோட வாழ்க்கை உங்களுக்கு தெரியும், நீங்க வாழுகிற வாழ்க்கை உங்களுக்கு தெரியும், தேவனும் அறிவார். நீங்க வாழுகிற வாழ்க்கை உங்களுக்கு தெரியும், உங்களோட மனசாட்சிக்கு தெரியும், நீங்க எப்படி வாழ்றீங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, பரிசுத்த அபிஷேகப்பட்டிருக்கீங்க, இட் இஸ் குட். ஆனா நீ எப்படி அனுதினம் உங்க வாழ்வு வாரத்துல 7 நாள் நீ எப்படி வாழுகிறாய், எப்படி இருக்கிறாய் என்று உங்க மனசாட்சிக்கு நல்லாகவே தெரியும், தேவனும் அதை அறிவார். ஆகவேதான் நான் சொல்லுவேன், நீ அனுதினமும் ஆண்டவர் இயேசுவோடு வாழுகிற ஒரு ஆழமான அர்ப்பணிப்புக்குள்ள வரணும். பொல்லாங்கன் உன்னை தொடாதபடி, பிசாசு உன்னை டிஸ்டர்ப் பண்ணாதபடி, நீ இன்றைக்கே பாவத்துக்கு மனம் திரும்பி ஆண்டவர் இயேசுவுக்கு பூர்ணமாக ஒரு ஆழமான அர்ப்பணிப்புக்குள்ள வரணும், ஆண்டவரோடு வாழணும், இயேசுவோடு நடக்கணும் என்று அன்போடு நான் அழைக்கிறேன். பிசாசு வச்சிருக்கிறான் கண்ணிகள், ஜாக்கிரதை. ஆகவே நான் உன்னை அன்போடு அரவழைக்கிறேன், கம் டு கிறிஸ்ட். ஆதியாகமம் 39:9 எடுத்துக்கொள்ளுங்க. 10 படி. ஆதியாகமம் 39:10
அவள் நித்தம் நித்தம் யோசேப்போட இப்படி பேசிக்கொண்டு வந்தும்.
நித்தம் நித்தம் கொஞ்சம் பொருங்க, நித்தம் நித்தம் அர்த்தம் என்னங்க, எவ்ரிடே ஒவ்வொரு நாள் அப்படி இருக்கு. அவங்க பைபிள் பாருங்க, நித்தம் நித்தம் ஒவ்வொரு நாளும் பாவ சோதனை அந்த பரிசுத்தவான் யாருக்கு, தேவனுடைய மனுஷனுக்கு ஒவ்வொரு நாளும் சோதனை, வீட்டிலேயே சோதனைவன், இருந்த இடத்திலேயே சோதனை. நித்தம் நித்தம் பாவம் ஒன்று நெருக்குதையா, நித்தம் நித்தம் அவன் பாவத்தோடு போராடுறான். இதுதான் ஒரு ரியல், ஒரு உண்மையான தேவனுடைய மனுஷன். இதுதான் இதான் அவனுடைய ஒவ்வொரு நாளும் பாவம் அவனுக்கு வருது, பாவ சோதனை. அவன் நித்தம் நித்தம் பாவத்தோடு அவனுக்கு போராட்டம் இருந்தும் அவனோ அந்த பாவத்துக்கு விலக்கி தன்னை காத்துக்கொண்டான். ஏன் தெரியுமா, அவன் தேவனுடைய மனுஷன். ஏன் தெரியுமா, அவன் தேவனோடு நடந்தவன். ஏன் தெரியுமா, அவன் தேவனோடு சஞ்சரித்தவன். யோசேப்பு தேவனுடைய மனுஷன், தேவனோடு நடந்தவன், தேவனுக்கு பயந்தவன், தேவனோடு சஞ்சரித்தவன். ஆகவே பாவத்துக்கு விலக்கி தன்னை பாதுகாத்துக் கொண்டான். உனக்கும் எனக்கும் பாவத்தோடு போராட்டம் இருக்கிறது சத்தியம், நிதர்சனம். ஆனால் அந்த பாவத்தில் நீயும் நானும் விழுந்துடக் கூடாது. பாவத்துக்கு நாம் விலக்கி நம்மை பாதுகாத்துக் கொண்டு ஆண்டவர் இயேசுவோடு அனுதினமும் நடக்கிற ஒரு மேன்மையான உன்னதமான வாழ்வுக்கு நீ வர வேண்டும் என்று உன்னை அன்போடு நான் அழைக்கிறேன். The Bible says, தன் பாவத்திலே நீடித்திருக்கிற பாவியும் உண்டு அப்படின்னு சொல்ல. தம்பி மாறு, தங்கச்சி மாறு, அண்ணன் மாறு, அக்கா மாறு, உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்வும் தேவனுக்கு முன்பாக வெட்ட வெளிச்சம் என்பதை மறந்துடா. உனக்கு தெரியும், அது உன் ரிமைண்ட், நான் உனக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். பாதாளமே அவருடைய பார்வைக்கு பிரத்யட்சமாக இருக்க மனுபுத்திர இருதயம் எம்மாத்திரம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அவ இங்கு நாம் இப்போது இருந்தாலும் இங்கு நம்முடைய இருதயத்தின் நினைவுகள், எண்ணங்கள், நோக்கங்கள், கடந்த கால வாழ்க்கைகள் எல்லாம் தேவனுக்கு வெளிச்சம் 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 என்று திரும்ப திரும்ப நான் யாருக்கும் சொல்றேன். ஆகவே பாவத்தோடு விளையாடாத முடிவு பயங்கரமாக இருக்கும். இன்றைக்கு மனந்திரும்ப ஒருவேளை 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 ஆண்டவரோடு நடந்து சில வேளை ஏதாவது ஒரு பாவத்தில் விழுந்துட்டாண்டு வச்சுக்கு, ஆனா அதுக்கு கிடந்துடா, அதுக்கு கிடந்துடா. ஏதாவது ஒரு தவறு ஒரு பாவம் செஞ்சுட்டான்னு உணர்ந்துட்டா உடனே நீ ஆண்டவரிடத்தில் போய் எப்படியாவது மனம் வருந்தி அழுது, மனம் வருந்தி மனம் திரும்பி ஆண்டவருடைய இரக்கத்தை மன்னிப்பை பெற்றுக்கும். நான் உங்களுக்கு முந்தைய ஒரு கதை சொல்லியிருக்கேன். ஒரு வரம்பின் மேலே ஒரு பண்டி நடந்து போச்சு. அது கால் தவறி கீழே விழுந்துட்டு விழுந்தா சேரும் சகதி. அப்ப விழுந்த பண்டி என்ன தெரியுமா, ஆஹா திஸ் இஸ் மை பிளேஸ் சொல்லி அதுக்கு கிடந்து நீச்சல் அடிக்கிறவா சந்தோஷமா போராளுது. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பார்த்தா நம்ம மாதிரி ஒரு ஆடு வருது. இந்த ஆடு தவறி கீழே விழுந்துது, அதே சேர்த்துக்க சகதிக்கு. ஆனா விழுந்த இந்த ஆடு அதுக்குள்ள கிடைக்க முடியாம, அந்த சேர்த்துக்களை சகதிக்கு கிடைக்க முடியாம எப்படியாவது அது விட்டு வெளியில வரணும் என்று துடிக்குது முயற்சிக்கு. சோ தேவட பிள்ளைகளாக நாமும் தவறி ஏதாவது ஒரு பாவத்தில் விழுந்துட்டாலும் அதுல கிடைக்க கூடாது. உடனே நாம எழுந்து ஆண்டவரே பரத்துக்கும் உமக்கும் விரோதமாக நான் பாவம் செய்தேன், தயவு செய்து என் பாவத்தை மன்னியுங்க, நான் என் பாவத்துக்கு மனம் திறந்துகிறேன், ஆண்டவரே என்னை மன்னியும், எனக்கு பாவம் தாரும், ரத்தத்தினால கழுவும்னு சொல்லி எப்படியாவது ஆண்டவர் காலை பிடிச்சு நாம மன்னிப்பு பெற்றுக்கொள். அப்பொழுதுதான் நீ உண்மையான சமாதானத்தை அனுபவிக்க முடியும், அனுபவிக்க முடியும். அப்பொழுதுதான் நீ தேவனோடு நடக்க முடியும், நடக்க முடியும். பாவத்தோடு இருக்க ஒரு மனுஷன் தேவனோடு நடக்க முடியும். ஏதேனும் தோட்டத்தில் தேவனோடு ஆதாம வேவாளன் நடந்தார், தேவனோடு ஆதாமும் வேவாளும் சஞ்சரித்தார்கள். ஆனால் பாவம் அவருடைய வாழ்வில் வந்த போதோ தேவன் அவர்களோடு சஞ்சரிக்க முடியாது, ஆதாம மேவாளும் தேவனோடு நடக்க முடியல. ஆகவே நீ தேவனோடு நெருங்கி நடக்கிற உறவுக்கு தடையாக இருக்கிற பாவத்தை விட்டு விலகு, பாவத்தை விட்டுடு, அதில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள உனக்கு தெரியணும். ஏனென்றால் தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் என்று வேதம் தெளிவாய் சொல்றது. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள்ளுன்னு சொல்லி வேதம் சொல்றது. யோசேப்பு தேவோட மனுஷனாக இருந்தபடியால் அனுதினமும் அவன் பாவத்தோடு போராடினாலும் அந்த பாவத்துக்கு இடம் கொடுக்காமல் தன்னை பாதுகாத்துக் கொண்டான். ஏனென்றால் அவன் தேவனோடு நடக்கிறவன், தேவனோடு சஞ்சரிக்கிறவன், தேவனோடு வாழ்ந்தவன். ஆகவே நீயும் நானும் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நிலைமைக்கு வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இப்பொழுது நான் திரும்பவும் உங்களுக்கு சொல்கிறேன், ஏதோ இருந்துட்டு ஒரு நாள் ஆண்டவர் நாம வாழ்றது அல்ல கிறிஸ்தவ வாழ்வு, அல்லது ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வாழ்றதல்ல கிறிஸ்தவ வாழ்வு. ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவர் இயேசுவோடு நடக்கணும், ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரோடு வாழணும், ஒவ்வொரு நாளும் நாம் தேவனை சஞ்சரிக்கணும். அதற்கு நம்பர் ஒன், நாம் பாவத்துக்கு விலக்கி நம்மை பாதுகாத்துக் கொள்ளணும். அப்பொழுதுதான் நாம் ஆண்டவரோடு நடக்க முடியும். நம்பர் டூ, ஹவு டு வாக் வித் ஜீசஸ், எப்படி நாம் ஆண்டவரோடு நடப்பதுன்னு சொல்லி. இரண்டாவது காரியம் என்னவென்றால், அனுதினமும் நாம் சிலுவை சுமக்கிறவர்களாக இருக்கும். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வருத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். சிலுவை இல்லாமல் இயேசுவை பின்பற்றவே முடியாது. சிலுவை இல்லாமல் இயேசுவை பின்பற்றவே முடியாது. வடிவா இயேசு சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், விரும்பினான் விரும்பினான். இயேசுவை பின்பற்ற உனக்கு விருப்பமா அல்லது உலகத்தை பின்பற்ற விருப்பமா, டிசைட் யுவர் செல்ஃப். இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருந்து நாம் வாழ்றது ரொம்ப பரிதாபமான ஒரு காரியம். இன்றைக்கு அனைவரும் அப்படித்தான் அவதான் இயேசு தெளிவா சொன்னார் இல்லையா, உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய உங்களால கூடாது. ஒரே நேரத்தில் தேவனையும் உலகத்தையும் நாம் சேவிக்கவே முடியாது, முடியாது, முடியாது. ஆகவே எனக்கு அருமையான தேவனின் ஜனமே, நாம் அனுதினமும் சிலுவையை சுமக்கிறவர்களாக இருக்கணும். இதற்கு தான் நமக்கு ஒரு சுய வெறுப்பு அவசியம். இங்கதான் நாம அநேக ஸ்ட்ரகிள் பண்றோம். இயேசுவை நேசிக்கிறோம், ஆனா சுயத்துக்கு மறிக்க விருப்பம் இல்லை. பரலோகத்துக்கு போக விருப்பம் இருக்குது, ஆனால் பரலோக தேவனுக்காக சிலுவை சுமக்க விருப்பம் இல்லை. ஆண்டவர் இயேசுவுக்கு சிலுவை மரணம் இலகுவாக இருக்கிறார். தான் படப்போற பாடுகளை நினைத்த போது ரத்த நாளங்கள் எல்லாம் வெடித்து ரத்த வேர்வை சிந்தினாட்டு நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பாடுகள் மட்டுமல்ல, பிதாவே கூடுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள், He was suffering in his spirit before he crucified on the cross. சிலுவையிலே அவர் ஆணிகளால் அறையப்படுறதுக்கு முதல் உலக ரீதியாக மிகவும் வேதனைப்பட்டார். தான் படப்போற பாடுகளில் இடைத்த போது ரத்த நாளங்கள் எல்லாம் வடித்து ரத்த வேர்வை சிந்தி, ஒரு கட்டத்தில் இயேசு இப்படியாய் சொன்னார், நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அதுவரை எவ்வளவோ நெருக்கப்படுகிறார். அவருடைய வாழ்வில் அநேக நெருக்கங்கள் இருந்து, பாடுகள் இருந்து, துன்பங்கள் இருந்து, பட் பைபிள் சேஸ் சிலுவையை சகித்து சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். ஆகவே தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தமும் ஆண்டவராகிய இயேசுவின் நிமித்தமும் நாம் பாடுகளை அனுபவிக்க பிள்ளைக்கக்கூடாது. ஆனால் நம்முடைய பிழைகளால், நம்முடைய பாவங்களால், நம்முடைய தவறுகளாலும் நாம் அனுபவிக்கிற வேதனைகளுக்கும் துன்பங்களுக்கும் ஆண்டவர் காரணரே அல்ல, அல்ல, அல்ல. தேவனுடைய வசனத்து நிமித்தமும் தேவனுடைய ராஜ்யத்து நிமித்தமும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தின் நிமித்தமும் நீ சிலுவை சுமந்தால் பாக்கியவன். நாம் இந்த உலகத்தில் தான் நாம் வாழுகிறோம், ஆனா இந்த உலகம் நமக்கு சொந்தமானது அல்ல என்று வேதம் தெளிவா நமக்கு சொல்லுது. பின் ஏன் நாம் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறோம்? நமக்குள்ளே ஒரு சுய வெறுப்பு இருக்கு, செல்ஃப் டினாய். நீ விரும்புறபடியா வாழ்வாக இருந்தா இயேசுபடி நடக்க முடியாது. If you want to accomplish your will, you cannot walk with God. உனக்குள்ளே இருக்கிற விருப்பங்களையே பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நீ விரும்புவா இருந்தால் இயேசுவை நீ பின்பற்ற முடியாது, இயேசுவுக்காக நீ வாழ முடியாது, இயேசுவை நடக்க முடியாது. விளக்கப்படுத்துற கேள்வி, ஒரு வாலிபன் எல்லாருக்கும் தெரியும், வாரம் வேகமாக இயேசு எடுத்தல், ஆண்டவரே நித்திய ஜீவன சுதந்திரத்துக்குள்ள எது செய்யணும்? அப்ப இயேசு சொல்றாரு, ஒரு குண்டானதெல்லாம் வித்து தது சோன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஆனா அவர் என்ன செய்ய தெரியுமா? துக்கமாக போயிட்டான், வேகமாக வந்தான், சோகமாக போயிட்டான். அப்பதான் இயேசு சொல்றார், இயேசு சொல்றார், அங்கதான் இயேசு சொல்றார், ஒருவன் என்னை பின்பற்றி வரும் வருமனா அவர் தன்னைத்தானே வருது, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின் செல்லுகிறான். பரலோகத்துக்கு போற வாசல் இடுக்கமும் நெருக்கமாகத்தான் இருக்கு. அதன் வழியாக பிரவேசிக்கிற சிலர், தம்பிமாறு, அண்ணமாறு, அக்காமாறு, தங்கச்சிமாறு, அந்த இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்கிற சிலர்ல நீயும் நானும் ஒருவராக இருந்துடும். மறந்துடா. நீ இந்த உலகத்தின் இன்பங்களுக்காக வாழ போறாயோ, அல்லது இயேசுக்காக சிலுவை சுமக்க போறாயோ? இது சாப்பிட்டுயோ, இயேசுவோடு அனுதினமும் நாம் நடக்கணுமாக இருந்தால் நாம் அனுதினமும் சிலுவை சுமக்க உள்ளாக இருக்கும். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வர பாடுகள், வேதனை, அவளை சுமக்க முடியாமல் இருக்கிறது உண்மைதான். ஆனால் அப்படிப்பட்ட நேரங்கள்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் போய் கர்த்தாவே எனக்கு பலன் தாரு என்று நாம் உண்மையாக நாம் மன்றாடுவோமாக இருந்தால், ஊக்கமாக தேவன் நாம் கூப்பிடுமா இருந்தால்,
தேவன் அந்த நேரத்துக்குரிய பலத்தையும் கிருபையும் நிச்சயமாக நமக்கு தருவார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஏனென்றால் தேவன் நம்மை ஒருபோதும் கைவிடப் போவதே இல்லையப்பா. நான் உன்னை விட்டு விலகுறதும் இல்லை, உன்னை கைவிடுறதும் இல்லை. ஆட்டு நமக்கு வாக்குப்பட்டிருக்கிறாரு. வாக்குப்பத்தம் பண்ணவர் உண்மை உள்ளவர். ஆகவே அனுதினமும் நாம் இயேசுவோடு நடக்கிறதா இருந்தால் அடுத்தினமும் நாம் சிலுவை சுமக்கிறவர்களாக இருக்கணும். நம்பர் 3, ஆண்டவர் இயேசுவோடு அடுத்தினமும் நடக்க மூன்றாவது காரியம், அனுதினமும் தேவனுடைய சித்தத்தை சேர்வளாக நாம் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சித்தத்தில் நாம் வாழணும். ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய சித்தத்தை செய்யணும். இது எப்படி, இது சாத்தியமாகுமா அப்படி என்று உனக்குள்ள நீ கேட்கலாம். இப்ப என்ன கவனிங்க, இதுக்கு தான் ஒரு ஒரு இலகுவான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ற கேளுங்க. ஹலோ, ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபிக்கும் போது இப்படி நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என் வாழ்விலே உம்முடைய சித்தத்தை நான் செய்யணும். அடிப்படையாக அடிக்கடி இப்படியே நீங்க ஜெபித்துக் கொள்வாங்க. நீங்க இப்படி ஜெபித்து 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 வாழும் போது தேவன் தன்னுடைய சித்தத்தின்படியே உங்களை டிரெக்ட் பண்ணிட்டே இருப்பார், டிரெக்ட் பண்ணிட்டே இருப்பார், டிரெக்ட் பண்ணிட்டே இருப்பார். ஆண்டவரே உம்முடைய சித்தப்படி என்னை நடத்தும் என்று ஊக்கமாக ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையை ஒருபோதும் தேவன் தன் சித்தத்துக்கு வெளியில போறதுக்கு இடம் அளிக்கவே மாட்டார். ஒருவேளை அப்படி நாம தேவ சித்தத்தை விட்டு வெளியில போனாலும் தேவனுடைய குரலை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். திரும்பவும் ஆண்டவர் நாம் தவறி போனாலும் தன்னுடைய வழியிலே கொண்டு வர, தன்னுடைய சித்தத்துக்களை கொண்டு வர அவர் பிரியமுள்ளவராக இருக்கார். ஆனால் நாம் தேவ சித்தத்தை செய்கிற ஒரு மனப்பூர்வமான விருப்பம் நமக்குள்ள இருக்கு. மட்டுமல்ல, அவ்வப்போது அடிக்கடி அன்றாட உங்களுடைய ஜெபத்தில் நீங்கள் இதை ஊக்கமாக ஜெபிக்கணும். ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி நாம் வாழணும், உம்முடைய சித்தத்தை நான் செய்யணும்படி நீங்க ஜெபித்துக் கொண்டு வருவீங்களாக இருந்தால் தேவன் தன் சித்தத்தின்படி உங்க நடத்த அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு எனக்கு அறிமானவர்களே, இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்வு என்ன? 33 ஆண்டுகள் வாழ்ந்தார். சுமார் 15 மில்லியன் நிமிடங்கள் இயேசு இந்த பூமியில ஜீவித்திருக்கிறார். கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் சுற்றளவு இயேசு காலனாக நடந்து ஓடி சென்றிருக்கிறார். இயேசு வாழ்ந்த இந்த பூமிக்குரிய வாழ்க்கையின் அடிப்படை தத்துவம் நான் சொல்லட்டுமா? என்ன கவனிங்க, இயேசு இந்த பூமியில பிறந்தது பிதாவின் சித்தம், இயேசு இந்த பூமியில வாழ்ந்தது பிதாவின் சித்தம், இயேசு இந்த பூமிக்கு வந்தது பிதாவின் சித்தம், சிலுவையிலே அவர் பாடுபட்டு மரித்தது பிதாவின் சித்தம், எல்லாமே பிதாவின் சித்தம். இந்த பூமியில இயேசு வாழ்ந்த 33 ஆண்டுகளின் மொத்தமான வாழ்வை நாம தத்ரூபமாக கவனித்து பார்ப்போமா இருந்தால், இயேசு இந்த பூமியில வாழ்ந்த முழுமதுமான வாழ்வு தன் பிதாவின் சித்தத்தை செய்வதில். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் தன் பிதாவின் சித்தத்தை செய்வதே அவருடைய நோக்கம். அதில இருந்து வழி விலகி போகாதபடி மிக ஜாக்கிரதையாக பார்த்துக் கொண்டார். இங்குதான் அவருக்கு ஒரு பெரிய குறுக்கீடு வருகிறது. பேதுரு பண்ண சொல்றான், ஆண்டவரே இப்படியெல்லாம் நடக்க கூடாது, நீ சிலுவையிலே மரிக்க கூடாது, இப்படியான ஒரு மரணம் உனக்கு சம்பவிக்க கூடாதுன்னு சொல்லி அவன் வந்தபோதுதான் அந்த இடத்துல அவர் ஒரு மிக கடினமான ஒரு வார்த்தையை சொன்ன தெரியுமா? எனக்கு பின்னாலே சாத்தான் அப்படின்னு அர்த்தம் என்ன? பிதாவின் சித்தத்தை விட்டு தன்னை திருப்புகிற எந்த ஒரு சத்தத்துக்கும், எந்த ஒரு மனிதனுக்கும், எந்த ஒரு செயலுக்கும் ஆண்டவர் இயேசு ஒரு இமை கூட விட்டுக் கொடுக்கல. அப்ப இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த முழுவதுமான வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக நாம சொல்லுவோம் இருந்தார், இயேசு இந்த பூமியிலே பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். ஆகவேதான் சிலுவையிலே முடிந்தது. பிதாவே உங்களுடைய சித்தத்தை இந்த பூமியில நான் செய்து முடித்தேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் இல்லையா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்தேன். ஆகவே என்னை கவனிங்க, நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் நீங்க அப்படி ஜெபிக்கணும். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கேன், உங்களுடைய சித்தப்படி என்னை நடத்துங்க, உங்களுடைய சித்தப்படி நான் வாழணும், என் குடும்பத்தில் உங்களுடைய சித்தம் வரணும். ஜெபமணி குடும்ப தலைவர் அம்மாமார் அக்கா அப்பாமாரு ஊக்கமாக ஜெபிக்கணும். ஆண்டவரே என் குடும்பத்தில் உங்களுடைய சித்தம் செய்யப்படணும், பின்னட வாழ்வில் உங்களுடைய சித்தம் செய்யப்படும், எங்களுடைய சபையில உங்களுடைய சித்தம் செய்யப்படும். தென் ஆண்டவர் என்னை டிரெக்ட் பண்ணுவார், நடத்துவார். ஒரு கட்டத்தில் இயேசு இப்படியாய் சொன்னார், என்ன கவனிங்க, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுறவன் அதில் பிரவேசிக்கிறதே இல்லை என்று சொல்லி இயேசு சொன்னார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாமா? ஞாபகம் இருக்கு. ஆகவே பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தப்படி செய்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான்.
அதை விட்டு நாம இயேசுவே இயேசுவே ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிட்டாலும் அங்கே நாம பிரவேசிப்பதில்லைன்னு சொல்லி இயேசு நமக்கு தெளிவாக சொல்லி. அவர் எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நீ வாழ்கிற வாழ்வு தேவ சித்தத்திலே இருக்குதானே என்பதை நீ சீதுக்கு பாருந்து உன் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். தமஸ்கு போற வழியிலே இயேசு அப்போஸ்தலனாய் பவுலை சந்திக்கிறார். அவர் கண் பார்வை இழந்து அவன் ஆண்டவரை பார்த்து கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கு? நான் என்ன செய்ய சித்தமா இருக்கு? அன்றைக்கு ஆண்டவரத்தில் கேட்டா சாகும் வரைக்கும் அதையே கேட்டு 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 ஜெபித்து 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 கேட்டுல அவன் சொன்ன வார்த்தை என்ன? என் ஓட்டத்தை முடித்தேன். எப்படி இருக்கு? இட்ஸ் எ சேலஞ்ச் ஃபார் எவ்ரிபடி ஹூ ஆர் சிட்டிங் ஹியர் ரைட் நவ். ஏதோ நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் வாழ்ந்துட்டு போக வேண்டியது அல்ல. But it's the will of God in my life. That is the important thing. நான் திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், பல்லவத்தில் இருக்கிற பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பல்லவர் ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். ஆகவே நீங்களும் நானும் அனுதினமும் தேவனுடைய சித்தத்துக்குள் இருக்கணும். அதுக்காக நம்ம ஊக்கமாக ஜெபிக்கணும். அந்த விருப்பம் நமக்குள் இருக்கணும். ஆண்டவரே, என் சித்தம் அல்ல உம் சித்தம். தேவ சித்தத்திலே பல நெருக்கடிகள் வரும், தேவ சித்தத்தை நிறைவேற்ற பல இடைஞ்சல்கள் வரும், தேவ சித்தத்தை நிறைவேற்ற பல கஷ்டங்கள் வரும், பிசாசு பல தடைகளை கொண்டு வருவான், பல பிரச்சனைகள் வரும், உபத்திரவங்களும் பாடுகளும் கண்ணிகள் இருக்கட்டும். ஆனால் ஆனால் நீயோ தேவோட சித்தத்தை நிறைவேற்ற உன்னை பூரணமாக ஒப்புக்கொடு. அந்தந்த நேரத்தில் ஆண்டவர் உனக்கு பலத்தை கிருபையும் தருவார். நீயும் கண்ணை மூடும் போது ஆண்டவரே என் ஓட்டத்தை ஓடி முடித்தேன் அப்படின்னு சொல்ல முடியும். This is the reality of the Christianity. Don't forget, keep your mind deeply, please. அடுத்ததாக ஆண்டவர் இயேசுவோடு நடக்கணும். How to walk with Jesus. அடுத்ததும் பாவத்துக்கு விலக்கி நம்மை பாதுகாக்கணும். அடுதினமும் நாம் சிலுவை சுமக்கணும். அடுதினமும் தேவ சித்தம் செய்யணும். நம்பர் 4, அனுதினமும் தேவனுடைய வார்த்தையை கருத்தாக கவனமாக நீங்களும் நான் படிக்கணும். கிரமமாக தேவனுடைய வார்த்தையை படிக்கணும். இவர் காரியம் சொல்ல கவனிங்க, இவர் காரியம் சொல்ல கவனிங்க. Please try to be, try to understand. இங்க பாருங்க. ஹலோ, உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப நான் பேசாம சும்மா மௌனமாகவே இருந்துட்டா you cannot understand me. நான் பேசாமல் அமைதியாகவே இருந்துட்டா நீங்க என்ன விளங்கிக் கொள்ள மாட்டீங்க, நீங்க என்ன அறிஞ்சு கொள்ள மாட்டீங்க. அதை நான் வாய் திறந்து பேசும்போது கதைக்க 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 you can understand me. ஒன்று பேசாமல் இருக்கிற நபரை நாம புரிஞ்சு கொள்வது மிக மிக கடினம். ஆனா மனம் திறந்து கதைக்கிற ஒரு மனிதனை நாம் விலகிக் கொள்வது சுகம். சோ எக்ஸாக்ட்லி லைக் தட், தேவன் பேசின வார்த்தைகள் தான் தேவனுடைய மைண்டை நாம விலகிக் கொள்ள முடியும். சோ தி வேர்ட் ஆஃப் காட் இஸ் தி மைண்ட் ஆஃப் காட். ஹலோ, எழுதப்பட்டிருக்கிற வேத வாக்கியங்கள் தான் தேவனுடைய மைண்ட் ஆகும். அப்ப தேவனை நீ விளங்கிக் கொள்ளணுமாக இருந்தால், ஆண்டவரை நீ புரிந்து கொள்ளணுமாக இருந்தால், தேவனை விளங்கிக் கொள்ளணுமா இருந்தால், தேவனை புரிந்து கொள்ளணுமாக இருந்தால், you have to come to the scripture. நீ வேதத்துக்கு வந்து தேவன் எழுதி கொடுத்த வேதத்தை திறந்து நீ அதை வாசித்து வாசித்து சரியது புழையது, நன்மை எது தீமையது, நல்லது எது கெட்டது எது, இது எல்லாத்தையும் நான் பகுத்தறிவது எங்கே? தேவனுடைய வார்த்தையை வச்சுத்தானே. அப்ப தேவன் எப்படிப்பட்டவர் என்றும், ஆண்டவர் எதை விரும்புகிறார், எதை வெறுக்கிறார், நான் எப்படி இருக்கணும் விரும்புகிறார், இது எல்லாம் நாம் கண்டுபிடிக்க ஆண்டவருடைய மைண்டை நீ விளங்கிக் கொள்ளணுமா இருந்தால் you have to come to the scripture. சோ நீயும் நானும் தேவன் ஒரு கருத்து சொல்ல கேளுங்க. ஹலோ, தேவனை நாம் ஒருவரும் ஒரு காலம் முழுவதும் புரிந்து கொள்ளவே முடியாது. 25 வருஷம் வரும் என் மனைவியோட வாழ்ற இன்னும் அவளை விளங்கிக் கொள்ள முடியும் சொல்லி ஒரு பழுத்த தேவ மனுஷன் சொல்றாரு. அப்ப மனைவியே 25 வருஷம் வாழ்ந்து புரிஞ்சு கொள்ள முடியும் சொன்னால், தேவாதி தேவனை முழுவதும் ஒரு மனிதனால புரிந்து கொள்வது புரிந்து கொள்வது முடியாத காரியம். சோ டோட்டலி வீ கேன் ஆனால் நாம் விளங்கி கொள்ள வேண்டிய அளவுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார் தேவ வார்த்தையின் மூலம். அவ இந்த வேதத்தை நான் வாசிக்க 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 வாசிக்கத்தான் தேவன் எப்படிப்பட்டவர் என்ற ஒரு ஃபிகரை நான் எடுத்துக்கொள்ள கூடியதாரு. சோ தேவன் பேசியிருக்கிற தேவனுடைய வார்த்தைகள் தான் தேவனுடைய மைண்டாக. சோ நான் இப்ப நான் பேச 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 நீங்க என்ன விளங்கிக் கொள்ளலாம். நீங்க பேச 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 கதைக்கு கதைக்கு ஒரு அளவுக்கு நான் ஏசு என்ன சொல்றாரு இருதயத்தை நிரப்பினாலே வாய் பேசு. அப்ப உள்ள எனக்குள்ள என்ன இருக்குதோ அதை இந்த வார்த்தையை நான் வெளியில கொண்டு வர. அதுதான் ஏன் சொல்ற பொல்லாத நீங்க பொல்லாதவள இருக்க நல்ல மாணவர்கள் எப்படி பேசு. ஆகவே ஒரு மனுஷன் எப்படிப்பட்டவர் என்பது அவருடைய வார்த்தைகள் அவருடைய அவனுக்குள்ளேருந்து வருகிற வார்த்தைகள் சொல்லுகள் அது நமக்கு நமக்கு ஒரு அளவுக்கு வெளிப்படுது. அதே போல தேவன் பேசின வார்த்தைகள் தான் தேவனை வெளிப்படுது. பத்திரிகையில போய் நாம ஆண்டவரை விளைவு கொள்ள முடியாது. அடுத்து டிவியில போய் கத்தரை நாம் கண்டுபிடிக்க முடியாது. அவர் தேவனுடைய வசனத்திலே தேவனுடைய வேதத்திலே தான் நான் வாசிக்க வாசிக்க வேத வார்த்தைகளை வாசிக்க 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 வாசிக்கத்தான் தென் நாம் ஆண்டவரை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். தேவனுடைய மைண்டை நாம் புரிஞ்சுக்கொள்ளும். ஆகவே நான் வந்து கேட்கிறேன், தேவனை நீ சரியாக விளங்கிக் கொள்ளாமல் எப்படி நீ தேவன் நடக்க போற? ஆண்டவரை நீ சரியாக புரிந்து கொள்ளாமல் எப்படி நீ ஆண்டவர் நடக்க போற? ஃபார் எக்ஸாம்பிள், take the husband and wife. இன்னைக்கு ஒருவரை ஒருவர் சரியாக புரிந்து கொள்ளாதபடியாதான் உள்ளே அநேக பூகம்பங்கள் வெடிக்குது. ஒருவரை ஒருவர் நாம லேன் பண்ணா, ஒருவரை ஒருவர் நாம புரிஞ்சு கொண்டா, நம்ம உறவை காத்துக்கொள்றதுக்கு மிக மிக சுலபமா இருக்கு. ஒருவர் ஒருவர் விளங்காத பட்சத்தில் உள்ள அடிக்கடி கிளாஷ் வரும், மோதல்கள். தேவனை நான் சரியாக புரிஞ்சு கொள்ளாவிட்டா தேவனோட நான் நடக்க முடியாது. ஆண்டவர் எப்படி நான் உறவாடுறது? சோ ஆகவே தேவனுடைய வார்த்தைகளை நான் வாசித்து 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 சிந்தித்து சிந்தித்து தேவன் எப்படிப்பட்டவர் அதை எனக்கு தெரியணும். அவர் எப்படி இருக்கிறார் அதை நான் புரிஞ்சு கொள்ளணும். தேவன் எதை விரும்புகிறார் அதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எதை அவர் வெறுக்கிறார் இதை நான் விளங்கிக் கொள்ளும். இப்படியான சில அடிப்படையான காரியங்களை நாம் வேதத்தில் இருந்து நாம் கற்றுக்கொண்டால் ஒழிய தேவனோடு நடக்கிறது இலகுவான காரியம் இல்லை. ஆகவே நான் உனக்கு அன்பா சொல்றேன், பாவத்திலிருந்து உன்னை பாதுகாத்துக் கொள்ளவும் தேவனுடைய வசனத்தை வாசித்து நேசித்து இருதயத்தில் தேவனுடைய வார்த்தைகளை வைத்துக்கொள். அது உன்னை பாவத்துக்கு விலைக்கு பாதுகாக்கும், உன்னை பரிசுத்தவானாக நடத்தும். அதே நேரத்தில் தேவனோடு நீ நடக்கணுமா இருந்தால் வேதத்தை கிரமமாக வாசிக்கப்பட பல தடவைக்கு நீ இதை கேட்டுட்டாய். ஆனா இன்னும் நீ நடைமுறைப்படுத்தாதபடி இருக்கிற யார் அந்த நபர் நீங்க கேட்கறீங்களா? அதையே நான் சொல்லுவேன். நான் அந்த வேதத்தை எழுதி கொடுத்தேன், அவர்களும் அதை அந்நிய பொருளாக எண்ணினார். இன்னைக்கு வேதம் நமக்கு ஒரு அந்நிய பொருளாக மாறிடக்கூடாது. வீட்டில் ஒரு ஒரு காட்சி பொருளாக மாறிடக்கூடாது. நீங்க உங்க மனசாட்சி தொட்டு கேளுங்க, சொல்லுங்க எத்தனை பேர் நீங்க ஒழுங்காக வேதத்தை படிக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம். நீங்க சொல்ல போறீங்களா, ஐயோ பாச நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு குடும்பம் இருக்குது, வேலை இருக்குது, அங்க போகணும் இங்க போகணும், அது செய்யணும் இது செய்யணும், எப்படி நான் பைபிள் வாசிக்கிறது? சரி, நான் ஒன்னு கேட்கிறேன். இப்ப நான் கேட்டா நீங்க எனக்கு இப்படி சொல்லுவீங்க. இப்ப நான் உங்களை உண்மையை பார்த்து கேட்கிறேன், இதே கேள்வி ஆண்டவர் இயேசு உங்களை பார்த்து கேட்ட நீங்க அப்படி சொல்லுவீங்களா? தொட்டு சொல்லுங்க உங்க மனசாட்சி. இயேசுவே எனக்கு நேரம் இல்லை, ஷாப்பிங் செய்ய போறேன், வேலை செய்ய போறேன், அங்க போனேன் இங்க போனேன், அது செஞ்சு எனக்கு பைபிள் வாசிக்க உங்களுடைய வேத பாட வாசிக்க எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து நீ சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? ஏன் இன்னைக்கு நம்ம வாழ்வில் இவ்வளவு குழப்பம்? காரணம் நமக்கு வேத வசனத்துக்கு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி வயசு போகுது, ஐ மீன் வருஷங்கள் போகுது. ரட்சிக்கப்பட்ட எத்தனை வருஷம்? 10 வருஷம், 15 வருஷம். ஆனா நமக்கு ஆண்டவரை குறித்து ஒரு தெளிவில்லை, ஆண்டவர் குறித்து ஒரு சரியான ஃபிகர் இல்லை. ஹவ் வி கேன் வொர்க் வித் லவ், எப்படி நாம் ஆண்டவர் நடக்கிறது? நீங்களே யோசிச்சு பாருங்க, நீங்களே சிந்திச்சு பாருங்க. ஐ ஹம்பிளி ஆஸ்க் யூ, டேக் அ டிசிஷன் டு ரீட் த ஸ்கிரிப்சர் ரெடிகள், தென் யூ கேன் வொர்க் வித் காட். உங்களுடைய வேதம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமா. ஏன் நீ தடுமாறுறாய் தெரியுமா? பிரச்சனை வரும்போது, பிரச்சனை வரும்போது நீ ஏன் தடுமாற தெரியுமா? உனக்கு சரியான உனக்குள்ள சரியான வேத வெளிச்சம். ஆகவேதான் சின்ன பிரச்சனை வந்தாலும் உடனே சோர்ந்து போயிடும். ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் உடனே சோர்ந்து போயிடும். எப்ப பார்த்தாலும் அவவிசுவாசமான வார்த்தைகள், எப்ப பார்த்தாலும் சோர்ந்து போன வார்த்தைகள், எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி ஏதோ ஒரு மாதிரி.
காரணம் என்ன தெரியுமா? உனக்கு ஆண்டோடு சரியான உறவு. நீ தேவனோடு சரியாக நடக்கிற மனுஷனாக மனுஷியாக கிருபியாக இருந்தால், உன் வாழ்வில் என்ன புயல் அடித்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும், என்ன நஷ்டங்கள் வந்தாலும், அழுகையின் பள்ளத்தாக்கில் உறவு நடந்து அதை நேருண்டாக்கிக் கொள்வார் என்று சொல்றோம். Walk with God. கடைசியாக, how to walk with Jesus. அனுதினமும் என்ன செய்யணும்? ஹலோ, ஜெபம் பண்ணணும். அனுதினமும் ஆண்டவரோடு ஜெபிக்காத ஒரு மனுஷனோ மனுஷியோ எப்படி ஆண்டவரோடு நடக்கிறது? இஸ் இட் பாசிபிள்? எஸ், இது சாத்தியமா? அத நான் சொன்னேன், நமக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்குதுப்பா, ஆனா ஜெபிக்கிறதுக்கு தான் நேரம். என்ன வேதனை யோசிப்பார்? நம்முடைய வாழ்வில் ஏதாவது நெருக்கடிகள் வரும்போதுதான் நாம் தேவனுடைய முகத்தை தேடணுமா? அல்லது நம்முடைய வாழ்வில் இருக்க தேவைகளை சந்திக்கிறதுக்காகத்தான் நாம் தேவனுடைய சமூகத்தை தேடணுமா? அப்ப நம்ம தேவைக்காகவே தேவனை நாம் தேடுறோமா? இந்த பூமிக்குரிய காரியங்களுக்காக மாத்திரம் நாம் ஆண்டவரை தேடுறோமா? உன் மனசாட்சிக்கு அது தெரியும், உன் மனசாட்சிக்கு தெரியும். பட் ஐ டெல் யூ பீப்பிள், அனுதினமும் நீ ஆண்டவர் சமூகத்தில் உட்கார. சரி, ஒருவேளை ஒரு நாள் ரெண்டு நாள் ஏதோ சில காரியங்கள் மிஸ் பண்ணிட்டான் வச்சிரு, ஆனா தொடர்ந்து அப்படி போயிடாது. என்ன கவனிங்க, ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டுட்டோம், சரி, ஆனா அப்படியே அதை கீப் பண்ணிடாது. அது மட்டும் இல்ல, இது நம்ம லைஃப் ஸ்டைலாக மாறினே கூட. எப்பயாவது நேரம் இருக்கிற நேரம் நான் ஜபிக்கிறேன், நேரம் இருந்தா ஜெபிப்போம். எனக்கு என்ன சொல்ல, நேரம் இல்ல. தேவனை தேடுறதுக்கு நேரம் இல்லை. எவ்வளவு பரிதாபம், நீங்களே யோசிப்பாரு. இந்த கருமையான விசுவாசி உண்ட நிலைமை என்ன? நீ எப்படி ஆண்டோடு நடக்கிறாய்? நீ ஜெபிக்கிறாயா? அனுதினமும் ஆண்டோட முகத்தை தேடுறாயா? மண்டாடுறாயா? நீ ஜெபிக்கிற மனுஷனாக இருந்தா தேவன் உன்னை ஒருபோது கைவிடவே மாட்டான். ஆண்டவரோடு நாம் அனுதினமும் நடக்கணுமாக இருந்தால், அனுதினமும் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து நாம் மன்றாடுவளாக ஜெபிக்கிறவளாக இருக்கணும். அவர்கள் தேவனுக்குள்ளே பலம் கொண்டு தேவநாமத்தின் மகிமைக்காக என்றென்றைக்கும் பிரகாசிப்பார். எனக்கு அருமானவர்களே, இதை குறித்து அதையும் நான் சொல்ல விரும்பல. இப்ப நான் கவனிங்க, ஐந்து காரியம் நான் இப்ப சொல்லியிருக்கிறேன். ஹவு டு வோக், எப்படி ஆண்டவர் இயேசுவோடு நடக்கிறது என்று சொல்லி ஐந்து காரியங்களை சொல்லியிருக்கேன். இப்ப மறுபக்கத்தை சீக்கிரமாக சொல்லி நான் முடிக்க போறேன். ஆண்டவர் இயேசுவோடு நாம் நடக்கிறதுக்கு இருக்கிற தடைகள் இவைகளை நாம் கொண்டு கொண்டால் ஒழிய நாம் ஆண்டவோடு நடக்கிறது என்பது இலகுவான காரியம் இல்லை. ரைட், இப்ப என்ன கவனிங்க, ஆண்டவர் இயேசுவோடு இருக்கிறதுக்கு இருக்கிற பெரிய தடை என்ன தெரியுமா? ஹலோ, நம்பர் ஒன், நமக்குள்ள இருக்கிற பேராசைகள். டோன்ட் பி கிரீடி. நீ ஒரு பேராசை உள்ள மனுஷனாக மனுஷியாக கிருப்பியாக இருந்தால் ஆண்டவர் இயேசுவோடு நடக்கல. அந்த ஆசைகள் உன்னை கொஞ்சமாக கொல்லும். இன்னைக்கு அநேகர் தங்களுடைய ஆசைகளுக்காகவே வாழ்ந்து சாகிறார். நான் 14 வயசாக இருக்கும் போது ஒரு நாடகம் நடிச்சேன். அதுல ஒரு பாட்டு, மனிதன் பிறந்து அழிந்ததெல்லாம் ஆசையினால். அது என்ன ஆசை தெரியுமா? மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. மனிதனுடைய வயதுக்கு ஏற்றபடி அவனுடைய ஆசைகளும் விருப்பங்களும் மாறுபடும். ஆனா இப்ப மனிதன் எதுக்காக வாழ தெரியுமா? தனக்குள்ள அவ்வப்போது வருகிற ஆசைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றும். இதுக்காகவே வாழ்ந்த ஈட்டில் அவன் கண்ணை மூடுறான். முடிவு என்ன? அப்ப நம்ம ஆண்டவர் இயேசுவோடு நடக்கணுமாக இருந்தா நமக்குள்ள இருக்கிற பேராசைகளை, தேவனுக்கு விரும்பாத ஆண்டவருக்கு அடுக்காத ஆசைகளுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது. அவைகளை நாம எதிர்த்து நிற்கணும், அவைகளிலிருந்து விடுதலை ஆகணும். என்ன சொல்ற கேளுங்க, பேராசைகளை விதைக்கிறவர்களை குறித்து கவனமாக இருக்கு. உங்களுக்குள்ளே பேராசைகளை விதைக்கிறவர்களை குறித்து கவனமா இருக்கு. நீ ஆண்டவர் இயேசுவோடு நடக்கணுமாக இருந்தால் பேராசைகளுக்கு இடம் கொடுக்காது. இதை குறித்து விரிவாக பேசலாம். 1 தீமோத்தேயு 6 அதிகாரத்தில் நாம் 10 வசனத்தில் படிக்கிறோம், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுகி தங்களை தாங்களே ஊடுருவ குத்திக் கொண்டார்கள். நீயும் தேவனுடைய மனுஷனே இவர்களை விட்டு ஓடு அப்படின்னு எழுதப்பட்டு. இதற்கு அநேக தேவ பிள்ளைகள் அவர்களுக்குள்ளே இருக்கிற பண ஆசை, பொருளாசை ஆண்டவர் இயேசுவோடு நடக்கிறதுக்கு பெரிய தடையா இருக்கு. அவர்கள் முட்கள். உன்னை நீயும் நிதானிச்சுக்கோ, என்ன தான் நிதானிக்கணும் தேவனுக்கு முன்பாக. நீ ஆண்டவர் நடக்க போறியா, அல்லது உன் உலக உன் மாமிச விருப்பங்களை உனக்குள்ள இருக்கிற ஆசைகளை நிறைவேற்ற வாழ போறியா? இது சத்தியம், அப்படியும். ஆனால் ஒன்று சத்தியம், தேவனையும் உலகத்தை நாம் ஒரே நேரத்தில் சேவிக்கவே முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இயேசுவோடு நீ நடக்கணும் மறந்தால் நமக்குள்ளே இருக்கிற இந்த விபரீதமான ஆசைகள், பேராசைகளை நாம் மிக கவனமாக அவர்களுக்கு அவர்கள் நம்முடைய வாழ்விலே வெளிப்படாதபடி காத்துக்கொள்ளணும். அப்படி இல்லாட்டால் கேயாசை நிலைமை உங்களுக்கு தெரியுமில்லையா? தேவ மனுஷனோடு இருந்தவன், அற்புதங்கள் நேராக பார்த்தவன், ஆனாலும் அவர் ரொம்ப நல்லவன், ரொம்ப நல்லவன், ரொம்ப நல்ல ஊழியக்காரன். ஆனா ஒரு சந்தர்ப்பம் வந்தபோதுதான் அன்னார் இன்னார் என்பதை வெளிப்படுத்தினது பாருங்க. அது நிறைய சொல்றது இல்லையா? நம்ம எல்லாரும் நல்லவர்கள். ஆனா ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில் தான் நாம் யார் என்பதை வழியில் கண்டுபிடிக்கணும். இப்படி நான் போற கேரளாவில் நான் பேசினேன். இப்படி இப்படி சொன்னபோது ஒரு எனக்கு எனக்கு உடனே அவன் என்ன இன்டர்நெட்ல எனக்கு என்ன ரிமார்க்ஸ் அனுப்பினான். அவருக்கு என்ன தெரியுமா, அவர் சொல்றான், நீங்க சொன்னது என்ன தெரியுமா, எல்லாரும் நல்லவர்கள் தான், ஆனால் ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள் வரும்போதுதான் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் கொண்டு கொள்ள முடியும். ஆகவே நான் உனக்கு அன்பா சொல்ற கேளு, தயவு செய்து உனக்குள்ள இருக்கிற வீணான ஆசைகளுக்கு பலியாகிறார். உன் முடிவு என்ன? நீ இயேசுவோடு நடக்கணும் இருந்தால் வீணான ஆசைகளுக்கு இடம் கொடுக்காது. கத்தருனையும் என்னை காப்பாற்றுவாரா? கத்தருடைய நாமத்தை. நம்பர் டூ, ஆண்டவர் நடக்கிறதுக்கு இருக்கிற பெரிய தடை நமக்குள்ள இருக்கிற பேராசை. நம்பர் டூ, மாமிச இச்சைகள். பயங்கரமான ஒரு காரியம் இது. The lust of flesh, மாமிச இச்சைகள். தேவனோடு ஆண்டவர்கள் அங்கு இருக்குது, ஆனா தேவனோடு நடக்கிறதுக்கு மாமிச இச்சைகள் நம்மை பிடித்து பின்னே இழுக்குதுப்பா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்களும் மாமிச இச்சையில விழுந்து போறதுக்கு இடம் இருக்கு, இடம் இடம். ஆகவே நீ இயேசுவோடு நடக்கணுமாக இருந்தால், நான் இயேசுவோடு நடக்கணுமாக இருந்தால் மாமிச இச்சைகளுக்கு நான் நீ இடம் கொடுக்கவே கூடாது. மாமிச இச்சைகளுக்கு இடம் கொடுக்கிறவர்கள் ஆண்டவர் இயேசுவோடு நெருங்கி நடக்கவே முடியாது. இதை குறித்து நம்ம மனிதக்கணக்காக பேசலாமா? நமக்கு நேரம் போதாது. ஆனா ஒன்று சொல்றேன், வேதத்தில் நீங்க அங்காங்கே மாமிச இச்சைகளுக்கு இடம் கொடுத்து தேவனை விட்டு தூரமா போன பலரை நீங்க பார்க்க முடியுமே. புதிய ஏற்பாட்டிலே அங்க ஒரு மனுஷன், ஆறு யூதாஸ், அவருக்குள்ள இருந்த அந்த பணத்தின் மேலே இருந்த அந்த இச்சையினால் அவன் ஆண்டவரை காட்டி கொடுத்தான்னு சொல்லி நான் பார்க்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஜாக்கிரதாரு, ஜாக்கிரதாரு, ஜாக்கிரதாரு. மாமிச இச்சைகளுக்கு இடம் கொடுக்காது, வளைஞ்சு கொடுக்காது. இயேசுவோடு நடக்கணும் இருந்தால் ஒரு நீ இச்சைகளை மேற்கொள்ளணும், அல்லது இச்சைகள் உன்னையும் என்னையும் மேற்கொள்ளும். ஆகவே தயவு செய்து இயேசுவோடு நீ நடக்கணுமா இருந்தால் இச்சைகளுக்கு இடம் கொடுக்காது, அப்பொழுது நீ ஆண்டவோடு நடக்க முடியும். நம்பர் த்ரீ, இயேசுவோடு நாம் நடக்க இருக்க தடையில நம்பர் த்ரீ என்ன தெரியுமா? உலக ஐக்கியம். உலக ஜனங்களோடு ஐக்கியமாக இருக்கிறவர்கள் ஆண்டவர் இயேசுவோடு நெருங்கி நடக்கவே முடியாது. இதை குறித்து வேதம் நமக்கு என்ன சொல்லுது? இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் இது. விசுவாசிக்கும் அவவிசுவாசிக்கும் இசை வேது பங்கீர் அப்படின்னு தெளிவாக சொல்லு. அப்படின்னா நாம ரட்சிக்கப்படாதவ கூட நாம அன்பா இருக்கக்கூடாத அன்பா இருக்கலாம், ஆனா நாம் ஐக்கியமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக எச்சரிக்கும். அவை சத்தியத்தின்படி நான் திட்டமாக நான் உங்களுக்கு சொல்றேன், ரட்சிக்கப்படாதவோடு ஐக்கியமாக இருக்கிறவர்கள் ஆண்டவர் இயேசுவோடு நடக்கவே முடியாது. அது மாபெரும் தடையாக இருக்கும். நான் சொல்றேன், நீ இயேசுவை நம்பலாம், நீ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கலாம், நான் அதை குறித்து சொல்லல. ஆனா உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று வெளிப்படையாகவும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே உலகத்துக்கு சிநேகனாக இருக்க விரும்புகிறவர்கள் தேவனுக்கு பகையாளிகளாக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, எப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளோடு நாம ஐக்கியமாக இருக்கிறது தான் நமக்கு பாதுகாப்பு. இங்க பாருங்க, இப்ப நீங்க இருந்து ஒரு மனுஷன தேவனுடைய வார்த்தையை கேட்டு போறீங்க வைங்க, அங்கு போய் கட்சிக்கப்படாதவங்க போய் நாம உட்கார்ந்து அவங்க கூட இருந்து பேசி பாருங்க, அவங்க சொல்லுற வார்த்தைகள் எல்லாம் நீங்க கேட்க 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 அந்த யோசேப்புக்கு அந்த சொப்பனம் போல, கொளுத்த பசுக்கள் எல்லாம் பிறகு வந்து அந்த மெலிந்த பசுக்கள் விழுந்தது போல, இங்க கேட்டது எல்லாத்தையும் நீங்க பிறகு கேட்க போறது விழுங்காதபடி நீங்க ஜாக்கிரதை அறுக்கணும் சொல்லி உங்களை அன்போடு நான் கத்திற்குள்ள கேட்டுக்கொள்ளேன். எனக்கு அருமான தேவோட சனமே, உலக ஐக்கியம் ரட்சிக்கப்படாத கூட நமக்கு இருக்கிற ஐக்கியம் தேவனோடு நாம் நடக்க மிகப்பெரிய தடையா இருக்கு. இதை நீ ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொள்ளலாம் விடலாம், இட் இஸ் அப் டு யூ, பட் ஐ ஸ்பீக் தி ட்ரூத். ஆண்டவர் இயேசுவோடு நீ நடக்கணுமாக இருந்தால் உலக ஐக்கியம் ரட்சிக்கப்படாதோட ஐக்கியத்தை நீ விட்டுடணும் விட்டுடணும். அது தேவனுக்கு உருவமான பகை பாவம் என்று வேதம் தெளிவாக சொல்றது. அடுத்ததாக ஆண்டவர் இயேசுவோடு நடக்க நமக்கு இருக்கிற தடை அடுத்தது என்ன தெரியுமா? நாலாவது, உலக கவலைகள். பைபிள் அடிக்கடி இயேசு சொன்ன ஒரு வார்த்தை தெரியுமா? கவலைப்படாதீர்கள், கவலைப்படாது. நான் கண்டுகொண்ட ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த கருப்பாக்களும் அதிகமாக கவலைப்பட மாட்டாங்க, இந்த வெள்ளையாக்களும் அதிகமாக கவலைப்பட மாட்டாங்க. ஆனா அந்த கருப்பும் இல்லாமல் வெள்ளையும் இல்லாமல் ரெண்டும் கலந்த கலரா இருக்கிற நம்மவர்களுக்கு தான் இந்த கவலை என்றது கைவந்த கவலை கலை. நான் சொல்றது நீங்க சிந்திச்சு பாருங்க. நாம பாடுற சமுதாயம் இப்ப நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை அவங்களுக்குள்ள இருக்கு, நமக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா அவங்க ஒன்றும் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி இல்லை, அவங்களும் நம்மளை போல மனுஷர் தான், நம்மளை போல பிரச்சனை அவளுக்கும் இருக்கு, அது உள்ள இருக்கலாம் முடியல இருக்கலாம், ஆனா அவங்க ஒரு அளவுக்கு கவலை. ஆனா நம்ம எடுத்து எடுக்கெடுத்தாலும் கவலை 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 கவலை. சரி, இப்ப இந்த உலக கவலைகள் நம்ம என்ன செய்ய தெரியுமா? தேவனோடு நடக்கிறதுக்கு பெரிய தடையா இருக்கு. ஆகவே உலக கவலைகளில் இருந்து நம்மை காத்துக்கொள்ள ஊக்கமாக ஆண்டுடுத்த நாம் மன்றோம். என்ன கவனிங்க, கவலைகள் வராமல் போகாது. யாருக்கு கவலை இல்லை? கவலைகள் வராமல் போகாது. ஆனால் அந்த கவலைகள் நாம் ஆண்டவோடு நடக்கிறதுக்கு ஒரு தடையாக இருந்திருக்கூடாது. மட்டுமல்ல, கவலைகளை விட்டுவிடாதபடி நாம வச்சுக்கொண்டும் இருக்கக்கூடாது. உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள் அப்படின்னு வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது. அவ கவலை வந்தா என்ன செய்யணும் என்று வேதம் நமக்கு தெளிவாக போதி. அது நாம கை கொள்ளவும் இருந்தால் கர்த்தர் நமக்கு விடுதலை தருவார். ஆகவே உலக கவலைகள் தேவனோடு நாம் நடக்க பெரிய தடையா இருக்குது. கடைசியாக ஃபைனலி லாஸ்ட்லி ஆண்டவரோடு நாம் நடக்க இருக்கிற ஐந்தாவது பெரிய தடை என்ன தெரியுமோ? நமக்குள்ள இருக்கிற மன மேட்டிமைகள், நமக்குள்ள இருக்கிற மனுஷ பெருமைகள். நான் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், பாவம் குட், கர்த்தருக்கு சோத்திரம். ஆனா ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளும் பெருமைகள் இருக்கும் என்பது நாம் ஒத்துக்கொள்ளும். மற்றொரு பார்க்க நான் கொஞ்சம் நல்ல ஜிபிக்க தெரிஞ்சிருது, பாட்டு பாட தெரிஞ்சிருது, அல்லது ஊடிச்சு தெரிஞ்சிட்டு சொன்னா ஏதோ ஒரு பெருமை நமக்கு வந்துடக்கூடாது. இங்கதான் நம்ம கவனமா இருக்கும். இயற்கையாகவே நமக்குள்ள அது இருக்குது, இருக்கு இல்லையா? நீங்க எவரும் சொல்ல முடியாது, எல்லாருக்கும் நமக்குள்ள இருக்கு. ஆனா இந்த மனுஷ பெருமை மன மேட்டிமை தேவனோடு நாம் நடக்கிறது பெரிய தடையா இருக்கு. ஏன் தெரியுமோ? பெருமைகளுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறான். இப்ப இன்றைக்கு நான் இதை சொல்லிட்டு போயிட்டா, சோ இன்றைக்கு நீங்க தீர்மானம் எடுப்பீங்க, ஆண்டவரே நான் பெருமை இல்லாம நான் உமக்கு முன்பாக தாழ்மை இருக்கும்னு தீர்மானத்து வைங்களேன். ஆனா இன்றைக்கு நாம எடுக்கிற தீர்மானத்துக்கு நாளைக்கு வரும் ஒரு சோதனை, அங்கதான் நாம கவனமா இருக்கணும். அப்ப இதிலும் பார்க்க நாம தீர்மானமே எடுக்கிறது, தீர்மானம் எடுக்காமலே இருக்கிறது நல்லது என்று நீங்க தீர்மானிக்கலாமோ? அதிகம் தேவனுக்கு முன்பாக பெரிய தப்பாயிட்டு, தேவன் நம்ம இருதயங்களை அறியாரோ? ஆகவே பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறபடியால் பொறுமை உள்ளவர்கள் தேவனோடு நடக்கிறது கூடாத காரியம். ஆகவே எனக்கு அருமையான விசுவாசியே, உன்னை நீ அறிவாய், என்ன நான் அறிவேன், நம் எல்லாரையும் தேவன் அறிவார். ஆகவே நமக்குள்ள ஏதாவது மனமேட்டிமைகள் மனுஷ பெருமைகள் இருக்குமாக இருந்தால் ஆண்டவர் இயேசுவோடு நாம் நடக்கிறது கூடாத காரியம். ஆகவே என்னால் முடிந்த அளவுக்கு சுருக்கி ஆண்டவர் இயேசுவோடு நடக்கிறது குறித்து நாம் பேசிக்கிறோம். இயேசுவோடு நடக்க ஐந்து காரியங்கள், இயேசுவோடு நடக்க இருக்க தடைகள் ஐந்து காரியங்கள். இவைகளை ரெண்டு பக்கத்தையும் சீதுக்கு பாருங்க, ஒரு வாழ்க்கையை படம் பிடிச்சு பாருங்க. வசனம் என்ற கண்ணாடிக்கு முன்பாக உங்களை நின்று அழகுபடுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவர் இயேசுவோட வருகை சீக்கிரமாக இருக்கிறது. ஆரம்பத்தில் சொன்ன வசனத்தை சொல்லி திரும்ப நின்றுபடி நான் முடிக்கிறேன். நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டும் அதன்படி நாம் நடக்காமல் இருந்தால் நம்மை நாமே ஏமாற்றுகிறோம் என்று வேதம் தெளிவாக சொல்றது. ஆகவே இன்றைக்கு நான் உங்களுக்கு பேசின வசனம் என்னவென்றால், அனுதினமும் நாம் இயேசுவோடு நடக்கணும். இந்த பொல்லாத உலகத்திலே ஆண்டவர் இயேசுவோடு நாம் நடக்க நாம தீர்மானம் எடுக்கணும். தடைகள் வரும், ஆனால் ஆண்டவர் உறுதியாக பிடித்துக் கொள்வதாக இருந்தால் கர்த்தர் உனக்கு பலத்தையும் கிருபையும் தருவார். ஏதோ இருந்துட்டு ஒரு நாள் ஆண்டவர் இயேசுவோடு நடக்கிறது அல்ல, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இயேசுவோடு நடக்கிறது அல்ல. அல்லாஹ்வுடைய வாழ்விலே எல்லாம் சுமூகமாக சீராக நேராக இருக்கும்போது இயேசுவோடு நடக்கிறது என்று அல்ல. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இயேசுவோடு நாம் நடக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இயேசுவோடு நாம் வாழணும். ஏனென்றால் அவருடைய சிருஷ்டிகர் அவருடைய ஆண்டவர். இயேசுவோடு நாம் வாழாமல் வேறு யாரோட தான் நான் வாழறேன்? இறுதியாக நான் ஒரு கேள்வி உங்களை பார்த்து கேட்கிறேன். ஆண்டவர் இயேசுவோடு அனுதினமும் வாழுகிற வாழ்விலும் பார்க்க ஒரு மேலான மேன்மையான வாழ்வு இருந்தா எனக்கு சொல்ல. இதை ஏன் நாம் தயங்குறோம்? உலகத்தில் இருக்கிற பற்று நம்ம ஆண்டவர் இயேசுவோடு நடக்கிறதுக்கு தடையா இருக்கு இல்லையா? ஆகவே டுடே ஜீசஸ் கோலிங், உங்களை ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். அவரோடு நெருங்கி நடக்கு. அனுதினமும் ஆண்டவர் இயேசுவோடு நடக்கு. அனுதினமும் இயேசுவோடு வாழ ஆண்டவராக இயேசு நாம் ஒவ்வொருவரும் இந்த நாளிலே அன்போடு அழைக்கிறார். நம்ம எல்லோரும் ஆண்டவருக்கு நம்முடைய மனதை தாழ்த்தி நாம் ஒப்புக் கொடுப்போமா? தேவனுடைய கரம் நம்மளே அமரட்டுக்கும். தேவ அவனவர் நமக்குள்ளே கிரிய செய்யட்டும். பாவ கரைகள் மறையட்டும். பரிசுத்த தேவன் நடக்க நாம் அர்ப்பணிப்போம். இயேசு நேற்று மீண்டும் என்றும் மாறாதவர். அவர் மாற வேண்டிய அவசியம் இல்லை, நாம தான் மாறணும். பிளீஸ் எல்லோரும் நாம் எழுதிருப்போமா? கண்களை மூடி தேவ சமூகத்திலே எழுப்பி நின்று ஆண்டவர் நோக்கி நாம் பார்ப்பு. எங்கெங்கு ஆண்டவர் உங்களோடு பேசினாரோ, எங்கெங்கு ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டாரோ, அந்த வார்த்தைகளுக்கு தயவு செய்து ஒப்புக் கொடுங்க.